அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சபையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 17 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணியினர் சுதந்திர கட்சியின் எதிர்ப்பையும் மீறி கொழும்பில் நடத்தியுள்ள பேரணி. இலங்கை அரசியலில் மஹிந்த ராஜபக்சவின் எதிர்காலம் பற்றிய ஆய்வுக் கண்ணோட்டம். விடுதலை புலிகளின் முன்னாள் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினியின் நூலொன்றை வெளியிடும் அவரது கணவருடன் ஒரு பேட்டி.
முன்னாள் பயங்கரவாதிகளின் கடன்களை அவர்களின் சீருடையில் வெளியிடுவது சட்டவிரோதம் என்று எனக்கு சொன்னார்கள். அதை வெளியிடுவதற்காக நான் கைது செய்யப்பட முடியும் என்று நினைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்தியாவில் பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல மறுத்ததால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் பிபிசிக்கு அளித்த பேட்டி மற்றும் இன்னும் பிற செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
மத்திய கிழக்கில் உள்ள சிறுபான்மை மதத்தவர்களை இனப்படுகொலை செய்யும் நடவடிக்கையில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
Daesh is responsible for genocide against groups in areas under its control, including Yazidis, Christians,
ஐஎஸ் தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பகுதிகளில் உள்ள யசீதி சிறுபான்மை இனத்தவர்கள், கிறிஸ்தவர்கள், ஷியா இனத்தவர்கள் மற்றும் மற்றைய சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்கள் என பலரை இனப்படுகொலை செய்துள்ளனர் என வாஷிங்டனில் பேசிய ஜான் கெரி கூறியுள்ளார். தமது சித்தாந்தத்தை பின்பற்றாதவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படை கொள்கையை அவர்கள் கொண்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆனால் சிரியாவின் மோதலில் அமெரிக்காவின் கொள்கையை இது எப்படி மாற்றும் என்பது தெளிவில்லாமல் இருப்பதாக வாஷிங்டனில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
பிரேசிலின் முன்னாள் அதிபர் லூலா டா சில்வா தற்போதைய அதிபரான டெல்மா ரோசஃபிற்கு தலைமை அதிகாரியாக பதவியேற்றுள்ளார். இந்த சர்ச்சைக்குரிய நியமனம் அங்கு மேலும் கோபத்துடனான ஆர்ப்பாட்டங்களை தூண்டியுள்ளது. அங்குள்ள அதிபர் மாளிகைக்கு வெளியே லூலாவின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளார்கள். ஊழல் குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்காக அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள பதவியை பெற்றிருப்பதாக அவரது விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரேசிலின் பல நகரங்களில் இரவு முழுவதும் போராட்டங்கள் நடந்துள்ளன.
சிரியாவின் வடபகுதியிலுள்ள குர்துகளின் சமஷ்டி பிராந்தியத்தை பிரகடனம் செய்வதற்கான நகர்வை சிரியாவின் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் கண்டித்துள்ளன. குர்துகளின் தன்னாட்சி பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சிரியாவின் வடக்கில் சுய நிர்வாக வளையத்தை ஏற்படுத்துவதில் உடன்பாடு கண்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். குர்துகளின் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே உள்ள பகுதிகளில் நிர்வாகத்தை அவர்கள் மையப்படுத்துவார்கள். அந்த பிரகடனத்துக்கு எந்தவிதமான சட்ட அந்தஸ்தும் கிடையாது என்று சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அந்த அறிக்கையை சிரியாவின் தேசிய கூட்டமைப்பு என்ற எதிர்க்கட்சியின் கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது. சிரியாவின் தேசிய ஒற்றுமையும் ஆட்புல ஒருமைப்பாடும் அடிப்படையான விஷயங்கள் என்று கூறி துருக்கியும் இதனை நிராகரித்துள்ளது.
கிரேக்கத்தின் தீவுகளில் இடம்பெறும் முறையற்ற குடியேற்றங்களை விடுவிக்க கொண்டுவரும் ஒப்பந்தம் ஒன்றை துருக்கியுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பிரசல்ஸில் கூடியுள்ளனர். பேச்சுக்கள் கடினமானதாக இருக்கும் என சந்திப்பிற்கு தலைமை வகிக்கும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் ட்ரஸ்க் தெரிவித்தார். துருக்கியிலிருந்து கிரேக்கத்திற்கு வரும் குடியேறிகளை துருக்கிக்கு திருப்பி அனுப்பி வைக்க வழி செய்யும் உத்தேச திட்டத்தில் அதற்கு பதிலாக துருக்கிக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதுடன் துருக்கி பிரஜைகள் ஐரோப்பாவினுள் வீசா கட்டுப்பாடு இல்லாமல் வந்து செல்ல அனுமதியும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நைஜீரியாவின் அரசு எண்ணெய் வருவாயில் $16 பில்லியன் அரசுக்கு கொடுக்க தவறியுள்ளதாக தம் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அந்நாட்டு அரசு எண்ணெய் நிறுவனம் நிராகரித்துள்ளது. நைஜீரிய தலைமை கணக்காய்வாளரினால் இந்த வார துவக்கத்தில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எண்ணெய் வருவாய் அரசுக்கு அனுப்பப்பட்ட விதம் குறித்து கணக்காய்வாளர் தவறான புரிதலை கொண்டிருக்கலாம் என நைஜீரிய பெட்ரோலிய கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது.
டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவது உலகம் எதிர்கொள்ளும் முதல் 10 ஆபத்துகளில் ஒன்று என்று பொருளாதார புலனாய்வு அலகு கூறுகிறது. அவர் உலக பொருளாதாரத்திற்கு இடையூறு விளைவிப்பதுடன் அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உருவெடுப்பார் என்றும் அந்த ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் அவருக்கு ஜனநாயக கட்சியிலிருந்து வரக்கூடிய மிக அதிக வாய்ப்புள்ள போட்டியாளரான ஹிலரி கிளிண்டனை அவர் வெல்வார் என்று அது எதிர்பார்க்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது மற்றும் தென்சீன கடலில் ஏற்படக்கூடிய ஆயுத மோதல் ஆகியவற்றை விட இவரது வெற்றி ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எச்சரிக்கையையும் மீறி அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் பொது எதிரணி என்ற அணியினர் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் நடத்தியிருக்கின்ற பேரணியொன்றில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அரசியலிலிருந்து ஒதுங்கப் போவதில்லை என்று மஹிந்த ராஜபக்ச இங்கு தெரிவித்திருக்கிறார். மேலதிக தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் எதிர்க்கட்சியின் கூட்டணி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி இன்று கொழும்பிலுள்ள ஹைட் பார்க் மைதானத்தில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமை தாங்கிய இந்த பேரணியில் மஹிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன, விமல் வீரவங்ச, வாசுதேவ நாணைக்கார, பவித்ரா வன்னியாராச்சி உட்பட 40-க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நீதி அரசர் சரத்தின் செல்வா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கு மேலதிகமாக ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகளுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்து தான் கட்டியெழுப்பிய நாட்டை புதிய அரசாங்கம் சீரழித்துக் கொண்டிருப்பதாக இங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார்.
நான் 2005 நாட்டை பொறுப்பேற்கும் போது 5 பிரதான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. பொருளாதார பிரச்சினை அதில் முக்கியமானதாக இருந்தது. உலகம் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்தது. ஆனால் நான் எமது பொருளாதாரம் விழாமல் அதனை பாதுகாத்து உரமானியம், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சலுகைகள் உட்பட அனைத்தையும் வழங்கினேன். உலக பொருளாதாரம் இன்று வலுவாக இருக்கிற இந்த காலப்பகுதியில் எமது விவசாயிகளின் உரமானியத்தை பறித்துள்ளார்கள். ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நான் கொடுத்து வந்த மானியங்களையும் நிறுத்திவிட்டார்கள்
என்று கூறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் தமிழ் முஸ்லிம் மக்களே அதிகம் நன்மை அடைந்துள்ளனர் எனவும்
கூறினார்.
முப்பது ஆண்டுகளாக புலிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 வருடங்கள் 9 மாதங்களில் புலிகளை இல்லாதொழித்து அந்த விளையாட்டை முடிவிற்கு கொண்டு வந்தேன். இங்கு பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள மக்களுக்கு நன்மையளிப்பதற்காக மட்டும் நாங்கள் செய்யவில்லை. புலிகள் அழிக்கப்பட்டதன் மூலம் தமிழ் முஸ்லிம் மக்களே அதிகம் நன்மையடைந்தார்கள். அவர்களின் உரிமையை நாங்கள் பாதுகாத்து கொடுத்துள்ளோம். அவர்களது பிள்ளைகள் இன்று பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். பயமில்லாமல் அவர்கள் வெளியே இறங்கிச் செல்கிறார்கள்
என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச, புதிய அரசு வெளிநாடுகளிலிருந்து கடன்களை வாங்கியுள்ள போதிலும் நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம்
சாட்டினார்.
இந்த அரசு 1 ஆண்டில் 6,361 மில்லியன் டாலர்களை வாங்கியுள்ளது. அபிவிருத்தி செய்த ஒரு கால்வாயை காட்டச் சொல்லுங்கள், ஒன்றுமில்லை. இதுதான் நாட்டின் தற்போதைய நிலைமை. உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் ஆட்சியை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் செய்து காட்டுகிறேன்
என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச, தனது குடும்பத்தை எத்தனை வருடங்கள் சிறையில் அடைத்தாலும் அரசியலிலிருந்து தான் விலகப் போவதில்லை எனவும் கூறினார்.
எனது முழு குடும்பத்தையும் சிறையில் அடைத்தாலும், என்னை சிறையில் அடைத்தாலும் நாட்டிற்காக அரசியலிலிருந்து விலக மாட்டேன். என்னை அரசியலிலிருந்து விலக்க யாராலும் முடியாது
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச.
சார்ல்ஸ் பீட்டர். மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் செல்வாக்கை மீண்டும் அதிகரிப்பதற்கு இதுபோன்ற எதிர்ப்பு பேரணிகள் எந்தளவுக்கு உதவக்கூடும் என்று சிலண்டுடைய இதழின் ஆசிரியர் அனந்த் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
மஹிந்த ராஜபக்ச அணியினருடைய இன்றைய பேரணிக்கு முன்பதாக ஒரு பதிலடி கொடுக்கும் விதத்திலே தான் தமது பலத்தை காட்டும் விதத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பேரணி அமைந்திருந்தது. இருந்த போதிலும் இன்று மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் தமது பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள். இது சரிந்து செல்லுகின்ற மஹிந்த ராஜபக்ஷனுடைய அரசியல் செல்வாக்கை ஒரு தூக்கி நிறுத்த முயற்சிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே இன்றைய பேரணியை நாம் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அவர் தனது தேர்தல் தோல்வியின் பின்னர் கொழும்பு மாநகரிலே நடத்துகின்ற ஒரு பேரணியாக இது காணப்படுகின்றது. ஆனால் இத்தகைய பேரணிகளை நடத்துவதன் மூலம் எவ்வாறு அவர் தனது அரசியல் பலத்தை மீளவும் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது.
இப்படியான பேரணியை நடத்தக்கூடாது அல்லது அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில்தான் இந்த பேரணி நடத்தப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய எச்சரிக்கை எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கிறது?
ஆம், இது அவர்கள் அதனை ஒரு பொருட்டாக கொள்ளாமல் இந்த பேரணியை நடத்தியிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இது போன்ற பேரணிகளில் கலந்து கொள்ளுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட ஜனாதிபதியும் மற்றும் அந்த கட்சியின் செயலாளர்களும் கூட எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இதன் பின்னணியிலே இன்று நடத்தியிருக்கின்ற அந்த பேரணி என்பது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இருக்கக்கூடிய அவரது தனிப்பட்ட செல்வாக்கு உட்பட்டவர்களை கொண்டதாகவும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வந்து கொழும்பு மாநகரில் இறக்கப்பட்டவர்களாலும் ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு பேரணியாகவே நான் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது.
அண்மை காலத்தில் வழியாகி இருந்த ஒரு கருத்துதான் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் அல்லது உருவாக்கப் போகிறது. மஹிந்த ராஜபக்ஷ அணி ஒரு புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க தயாராகி வருவதாக அவர்கள் தரப்பிலிருந்தே கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு அரசியல் கட்சி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளேயே இவர்கள் இருந்து கொண்டு இப்படியான எதிர்ப்பு அரசியலை நடத்தக்கூடிய போக்கு தொடருமா?
தற்போது சில வாரங்களாக ஒரு மாதங்களாக இந்த புதிய கட்சி விவகாரம் பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த புதிய கட்சி என்ற விவகாரத்திலே அவ்வப்போது எதிரும் புதிருமான கருத்துக்கள் வருவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்களிலே நான் கட்சியை விட்டு விலக மாட்டேன், இது எனது கட்சி என்று அவர் கூறுவதையும் புதிய கட்சியை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் என்று மற்றொரு சாரார் கூறப்படுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த புதிய கட்சி அதனுடைய ஆரம்பம் அது எவ்வளவு தூரம் பலமிக்கதாக ஒரு புதிய உறுப்பினர்களை கொண்டதாக அமையும் என்பது கூட தற்போது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கின்றது. ஏனெனில் அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு பிராந்திய ரீதியாக பலதரப்பட்ட அமைப்பாளர்களை கூட அவர் மாற்றியிருந்தார். எனவே இந்த மாறுதல்கள் புதிய முகங்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இடமளித்திருப்பதாகவும் ஒரு புதிய ஒரு ஓட்டத்துக்கு இடமளித்திருப்பதாகவும் காண முடிகின்றது. இத்தகைய சூழ்நிலையிலே ஒரு புதிய கட்சியை எவ்வாறு எத்தகைய பலத்தோடு, அதே சமயம் அவருக்கு இருக்கின்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே கூட அவரால் எவ்வாறு ஒரு புதிய கட்சியை கட்டி எழுப்ப முடியும், அவர் மீதான நம்பகத்தன்மையை எவ்வாறு அவர் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் பிரதான கேள்வியாக இருக்கின்றது. அவரது இரண்டாவது புதல்வர் பல வாரகாலம் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பின்னர் விடுதலையாக இருக்கின்றார், பிணையில் விடுதலையாக இருக்கின்றார், அவர் மீதான வழக்குகள் இருக்கின்றன. அதே சமயம் அவரது மூத்த புதல்வர் கூட இன்று இந்த ஊழல் மோசடி சம்பந்தமான ஒரு விசாரணைகளுக்கு இன்று முகம் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவரது சகோதரர்கள் ஆகியோர் கூட இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நம்பகத்தன்மையோடு அவரால் இவ்வாறு ஒரு பலமான கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என்பது கூட ஒரு மிகவும் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது.
சிலோன் டுடே இதழின் ஆசிரியர் அனந்த் பாலகிருஷ்ணர். விடுதலை புலிகளின் அரசியல் துறை மகளிர் அணியின் பொறுப்பாளராக இருந்த தமிழினி என்ற சுப்பிரமணியம் சிவகாமி எழுதியதாக கூறப்படுகின்ற ஒரு கூர்வாளின் நிழலில் என்ற நூலை வெளியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அவரது கணவர் ஜெயக்குமாரன் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நூலை வெளியிடுவதற்கு காவல்துறையினர் முன்னர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அரசின் உயர்மட்ட அதிகாரிகளின் தலையீட்டில் தற்போது அந்த அனுமதி கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றி ஜெயக்குமாரன் அவர்களிடம் பேசினேன்.
இதன் இந்திய பதிப்பு வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. இதனுடைய பெயர் ஒரு கூர்வாளின் நிழலில். அதனுடைய இலங்கை பதிப்பை நான் எதிரிடம் சனிக்கிழமை 19ஆம் தேதி கிளிநொச்சியில் வெளியிட தீர்மானித்திருக்கிறேன்.
இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது? யார் எழுதிய புத்தகம்
இது? விடுதலை புலிகள் அமைப்பில் அரசியல் துறை மகளிர் பொறுப்பாளராக இருந்த தமிழினால் எழுதப்பட்ட நூல். இது அவருடைய ஒரு சுய வரலாற்று நூல் என்றுதான் நான் இதை கூற முடியும். அவர் தன்னுடைய அனுபவங்களை இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
தமிழினி எந்த கால பகுதியில் இந்த நூலை எழுதினார்?
அவர் புனர்வாழ்வு வெளியே வந்த பின்பு 2013 அவர் விடுதலை செய்யப்பட்டார். புனர்வாழ்வு 2014 இறுதி காலங்களில் அவர் அந்த நூலை எழுதலாம் என்று முடிவு செய்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது.
இந்த நூலில் என்ன வகையான விடயங்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறார்?
முக்கியமாக தன்னுடைய சொந்த அனுபவங்கள், தான் எப்படி ஒரு மாணவியாக இருந்த காலத்தில் எப்படி இந்த போராட்டத்திற்கு தான் பங்கேற்றது, அதற்கான சூழ்நிலைகள் என்ன, பின்னர் வந்து அரசியல் துறை பணியாற்றிய போது மக்களை சந்தித்து அவர்களுடன் பழகும் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஒவ்வொரு முக்கியமான கட்டங்களிலும் இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார்.
யாருடைய ஆதரவு அல்லது ஊக்குவிப்பின் மூலமாக இந்த நூலை வெளியிடுகிறீர்கள்?
அவருடைய தனி விருப்பமாக இருந்தது. இப்படி ஒரு நூல் வெளிவர வேண்டும் என்பது தமிழினியுடைய விருப்பம். அப்போ அவர் இறுதி காலங்களில் அவர் நோய்வாய்ப்பட்டதால அதை அந்த வெளியீட்டை வந்து பிற்போட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. அவர் இறந்த பின்பு அவருடைய இறுதி விருப்பம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் நினைத்து இந்த நூலை நான் வெளியிட முடிவு செய்கிறேன்.
இப்பொழுது இந்த நூலை நீங்கள் கிளிநொச்சியில் வெளியிடுகின்ற பொழுது உங்களுக்கு காவல்துறையிடமிருந்து அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. அதற்கான அனுமதி இப்போது கிடைத்து விட்டதா?
இது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்றுதான் எனக்கு சொல்லப்பட்டது. புதிய அரசாங்கம் வந்த பின்பு எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் அல்லது பயங்கரவாத சட்டமோ இல்லாமல் போய்விட்டதோ என்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை. அன்னை கேட்க அவசியம் இல்லை என்றுதான் நண்பர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் கூட ஒரு முன் எச்சரிக்கையாக நான் போலீஸ் நிலையத்திற்கு சென்று இரு புத்தகங்களை கொடுத்தேன் அவர்களிடம். நான் இந்த புத்தகத்தை வெளியிட விரும்புகிறேன், இது என்னுடைய மனைவியினுடைய புத்தகம், நான் வெளியிட விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்போது அவர்கள் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, முன்னாள் போராளி முன்னாள் பயங்கரவாதிகளின் கடன்களை அவர்களின் சீருடையில் வெளியிடுவது சட்டவிரோதம் என்று எனக்கு சொன்னார்கள். சீருடையுடன் படங்களை வெளியிடுவது சட்டவிரோதம் என்று சொன்னார்கள். அதற்காக அதை வெளியிடுவதற்காக நான் கைது செய்யப்பட முடியும் என்று நேற்று தெரிவித்தார்கள். அதன் பிறகுதான் நான் இந்த நடவடிக்கையில் இறங்க வேண்டியிருந்தது. என்னுடைய குழந்தையிருந்த நண்பர்கள் அவர்களிடம் இந்த பிரச்சனை சொன்னேன். நேற்று நண்பர்கள் மூலமாக சில அரசாங்கத்திலுள்ள அமைச்சர்கள் அனுப்பி அவர்களின் உதவியால இந்த வெளியீட்டுக்கான சபையை நீக்கக்கூடியதாக இருந்தது.
விடுதலை புலிகளின் அரசியல் துறை மகளிர் பிரிவு பொறுப்பாளராக இருந்த தமிழினியின் கணவரான ஜெயக்குமாரன். முன்னாள் ராணுவ தளபதியான அமைச்சர் சரத் ஃபோன்சேகா முன்னர் தன் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளுக்கு அரசாங்கம் பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
தன் மீது தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்ள உதவிய தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு முன்னாள் ராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் ஃபொன்சேகா ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதிக்கு அண்மையில் ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த கைதி விடுதலை செய்யப்பட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த தீர்மானத்தை தான் வரவேற்பதாக சரத் ஃபொன்சேகா தெரிவித்தார். அதேபோன்று தன் மீது தற்கொலை குண்டுதாக்குதலை மேற்கொள்ள உதவியதாக குற்றம் சாட்டி சில தமிழ் கைதிகள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபொன்சேகா அந்த கைதிகளையும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார். சிறை தண்டனை அனுபவித்த போது தான் இந்த கைதிகளை சிறையில் வைத்து சந்தித்து பேசியதாக சரத் ஃபொன்சேகா தெரிவித்தார். அப்போது அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக அந்த கைதிகள் தன்னுடன் உரையாடியதாக சரத் ஃபொன்சேகா கூறினார். எனவே விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்யுமாறு தான் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் சரத் ஃபொன்சேகா மேலும் தெரிவித்தார்.
பாஸ்போர்ட்
கூட்டு எதிர்கட்சி என்று கூறிக்கொள்ளும் நபர்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைகளை போட்டு வருவதாக குற்றம் சாட்டிய சரத் பொன்சேகா இதனை நன்றாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கொலை, ஊழல், மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நபர்கள் மாத்திரமே கூட்டு எதிர்கட்சியில் இருப்பதாக தெரிவித்த முன்னாள் ராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் பொன்சேகா, இவர்களுக்கு நாட்டின் எதிர்காலத்தை பற்றியோ மக்களை பற்றியோ எந்தவிதமான கருணையும் இல்லை என்றும் தெரிவித்தார்.
2006 கொழும்பில் வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் படுகொலை தொடர்பான சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் முதல்கட்ட விசாரணையின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இதனை தெரிவித்தார். ரவிராஜ் கொலை சம்பந்தமாக 2 கடற்படை உறுப்பினர்கள், 1 போலீஸ் அதிகாரி மற்றும் கருணா குழுவை சேர்ந்த 2 நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து ஆராயும் முதல்கட்ட விசாரணை கடந்த சில மாதங்களாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் தீர்ப்பை அறிவித்த மஜிஸ்ட்ரேட் நீதிபதி சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். எனவே சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு நீதிபதி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள கருணா குழுவை சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாடொன்றுக்கு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அந்த அறிவித்தலை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு சர்வதேச போலீசார் ஊடாக உத்தரவொன்றை பிறப்பித்தார். இதேவேளை ஊடகத்துறையினர் மீது அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் தம்மிக்க ரணதுங்கவுக்கு எதிர்வரும் 24 ஆஜராகுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையொன்றின் போது தம்மிக்க ரணதுங்க ஊடகத்துறையினர் மீது அச்சுறுத்தல் விடுத்ததாக போலீசாருக்கு புகார் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
கே சுதயகுமார். வட இலங்கைக்கு சென்றிருந்த ஆஸ்திரேலிய தூதுவர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். வடக்கில் ராணுவம் இன்னும் நிலை கொண்டிருப்பது மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பதாக முதலமைச்சர் அவரிடம் கூறியிருக்கிறார். இவை பற்றிய குறிப்பொன்றுடன் மாணிக்க வாசகம்.
ஆஸ்திரேலிய அரசாங்கம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களுக்காக முன்னெடுத்துள்ள உதவி திட்டங்களில் அந்த மக்களின் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் பிரைஸே ஹுட்சன்சன் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய தூதுவர் இன்று விக்னேசன் அவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்திய போதே இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பு குறித்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார்.
மத்திய அரசாங்கமும் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் சேர்ந்து நடவடிக்கைகளை எடுப்பதை நான் காண்கின்றேன். அதிலே மாகாண அரசாங்கத்துக்கு இருக்கும் பங்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் கூறினேன் என்னவென்றால், எங்கள் மக்களுக்காக நீங்கள் செய்யும் போது மக்களுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து பேசி அவர்களுடைய கருத்தை அறிந்து செய்வதுதான் முறை என்று அவர் அரசாங்கத்துடன் அரசாங்கம் என்ற முறையிலே தாங்கள் சேர்ந்துதான் செய்வதாக கூறினார். அதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே மக்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் புறக்கணித்து மத்திய அரசாங்கத்தினுடைய சொற்படி செய்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற முறையில் தான் எங்களோடு கலந்து ஆலோசிக்குமாறு கேட்டிருந்தேன். அவர் அதை கருத்தில் எடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது இங்கிருக்கும் பிரச்சனைகளை பற்றி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், பல விதங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து இராணுவம் இருப்பது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு நன்மை செய்வதாக உறுதியளித்து நன்மை செய்து கொண்டு வந்தாலும் இராணுவம் இருப்பது எங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. யுத்தம் முடிந்து 6 ஆகிவிட்டன. ஆகவே படிப்படியாக இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதுதான் முறை என்பதை நான் அவருக்கு எடுத்து கூறினேன்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். வடமாகாண சபைக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் அதற்கு முரணான வகையில் அரசு மாகாண சபையின் பங்களிப்பின்றி வேலை திட்டங்களை நேரடியாக முன்னெடுப்பது தமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
மாகாண சபை என்று அதற்கு சில அதிகாரங்களை கொடுத்து அதிகார பகிர்வில் ஈடுபடுவதாக நாங்கள் குறிப்பிட்டதன் பின்னர் அதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பிரயோகிப்பது அந்த அதிகார பகிர்வுக்கு எதிர்ப்பான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் என்பதை எடுத்து கூறியதையும் அவர் கருத்தில் எடுப்பதாக குறிப்பிட்டார்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்பொன்று. பாரத் மாதா கி ஜி என்ற வாசகத்தை உச்சரிக்க மறுத்த மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. ஜனநாயகத்தில் எதையும் யாரும் திணிக்க முடியாது என்று வாரிஸ் யூசுப் பட்டான் பிபிசியிடம் கூறியிருக்கிறார். அவரது கருத்துக்களுடன் நமது ஜெயக்குமார்.
ஜனநாயகத்தில் திணிப்பு என்பது சட்டவிரோதமானது, அதனை ஏற்க முடியாது என்று வாரிஸ் யூசுப் பட்டான் கூறுகின்றார். உயிரே போனாலும் பாரத் மாதா கி ஜே என்கிற வாசகத்தை உச்சரிக்க மாட்டேன் என்று அனைத்து இந்திய மஸ்ஜிதே இதாகதுல் முஸ்லிமின் கட்சியின் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் வாரிஸ் யூசுப் பட்டான் கூறியதால் அவர் நாட்டுக்கு அவமதிப்பு செய்துவிட்டதாக கூறி சட்டமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் பற்றி பிபிசிக்கு அளித்துள்ள பேட்டியில் மக்கள் மன்றத்தில் பயன்படுத்த தகுதியற்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்தவில்லை என்று வாரிஸ் யூசுப் பட்டான் குறிப்பிட்டார். எந்த தவறும் செய்யாத தன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதை தான் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிரில் அமர்ந்து கொண்டு பாரத் மாதா கி ஜே என்று சொல்லு, முதலில் இதை சொல்லு என வற்புறுத்துவதை எதற்காக ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் வற்புறுத்துதலை தொடரும் பட்சத்தில் நான் அதை கூறவே மாட்டேன் என்றார் அனைத்து இந்திய மஸ்ஜிதே இதாகதுல் முஸ்லிமின் கட்சியின் வாரிஸ் யூசுப் பட்டான். என் தேசத்தை நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்றும் கூறிய அவர், இந்த மண்ணில்தான் பிறந்தேன், இதே மண்ணில்தான் இறப்பேன், அதற்காக ஒரே ஒரு கோஷத்தை வைத்து மட்டும் எனது தேசப்பற்றை சோதிப்பது சரியானதாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய மஸ்ஜிதே இதாகதுல் முஸ்லிமின் கட்சியின் தலைவர் அசதுதீன் ஓவைசியும் கூட 2 நாட்களுக்கு முன்பாக பாரத் மாதா கி ஜே என்கிற கோஷத்திற்கு எதிரான கருத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்தினரது கொள்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை அனைத்து இந்திய மஸ்ஜிதே இதாகதுல் முஸ்லிமின் கட்சியினர் தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக இந்து மத ஆதரவு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் குற்றம் கூறி வருகின்றனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநில சட்டமன்றத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகளின் ஆதரவோடு வாரிஸ் யூசுப் பட்டான் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது.
இனி சர்வதேச குறிப்பொன்று. பிரிட்டனில் வாழும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்த விதவை பெண்கள் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள்? பிபிசியின் ஏஷியன் நெட்வொர்க் சேவையின் பூனம் தனேஜா வழங்கிய செய்தி குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
Hi everybody, welcome to your Saheli. This is a very special place indeed, even more so now that you're all
இங்கிலாந்தில் கோவென்ட்ரி பகுதியில் உள்ள விளையாட்டு நிலையம் ஒன்றில் ஆசிய சமூகத்தைச் சேர்ந்த இந்த பெண்கள் குழு தமது சமூகத்தைச் சேர்ந்த விதவைகளுக்கு உதவி வருகிறார்கள். பிங்க் வர்ணத்தால் சோடிக்கப்பட்டிருந்த அந்த அறை வருபவர்களுக்கு தமது வீட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது. அங்குள்ளவர்களில் அநேகமானோர் கணவனை இழந்த பெண்கள். அதில் ராஜ் மாலி என்ற பெண்ணும் இருந்தார். அவர் தனது கணவனை 1 ஆண்டுக்கு முன்னர் இழந்திருந்தார்.
எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பாவின் இழப்பிலிருந்து இன்னமும் மீளவில்லை.
20 ஆண்டுகள் தனது கணவனோடு வாழ்ந்து கணவனை இழந்த அவர் சமுதாயத்தில் இவ்வாறான பல சவால்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தார்.
நான் உடை அணியும் விதம், அலங்காரம் செய்து கொள்வது எல்லாம் பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அவதானிக்கிறேன். அவர்கள் என் முகத்திற்கு எதிராக எதுவும் சொல்வதில்லை, ஆனால் வித்தியாசமாக பார்ப்பார்கள். சில சமயங்களில் சொற்களை விட செயல்களுக்கு சக்தி அதிகம். அப்போது அவை இதயத்தை வெடிக்கச் செய்வதாக இருக்கும்.
இவ்வாறு தன்னை போல கணவனை இழந்து சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பெண்களுக்கு உதவுவதற்கு என தான் யுவர்ஸ் ஷெஹலி என்ற இந்த அமைப்பை ஆரம்பித்ததாக தெரிவித்தார்.
என்னிடம் உதவி பெற்றுக் கொண்டவர்கள் நான் ஒரு விதவை என்ற ஒரே காரணத்தால் முன்னர் எனக்கு கொடுத்த மரியாதையை இப்போது கொடுப்பதில்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. அப்பா இருந்தபோது அம்மாவிற்கு கிடைத்த மரியாதை ஏன் அப்பா இல்லாத போது அம்மாவிற்கு கிடைப்பதில்லை என எனது பிள்ளைகள் நினைக்கிறார்கள்.
இன்று நடக்கும் இந்த வகுப்பில் விதவைகள் எவ்வாறு மன உறுதியுடன் செயல்படுவது என்ற ஊக்கத்தை வழங்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன.
நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை எதிர்கொள்கின்றோம். இதில் நாம் எவ்வாறு என்ன தெரிவினை எமது வாழ்வில் எடுக்கின்றோம் என்பதிலேயே வெற்றி இருக்கின்றது. நாம் எமது வாழ்க்கையை எமக்காக மட்டுமே வாழ முடியுமே தவிர மற்றவர்களுக்காக அல்ல.
ஆசிய சமூகத்தில் விதவைகள் தொடர்பில் உள்ள மனப்பாங்கை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் இந்த பெண்கள் குழு விரும்புகிறது. ஆசிய சமூகத்தைச் சேர்ந்த விதவைகள் சமூகத்தில் பல வகை சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அதனை பிரிட்டனிலும் காண முடிகிறது என தெரிவித்தார் சரண்ஜித். திருமண பொருத்தங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் சேவையினை வழங்கும் இவர், அவரது பதிவேட்டில் தற்போது கிட்டத்தட்ட 20 விதவைகள் உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தமது இந்த முயற்சி நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் உள்ள பெண்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த குறிப்பு அது. நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com இலும் கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் நேர்களே.